මන්ත්‍රී කෙනෙක්ගේ නමක් යෝජනා කරන්න මුලාසනෙට
මන්ත්‍රී පෙරලා අපි මේ යෝජනා කරා මන්ත්‍රීතුමා
ඉදි
අපි
ස්ථිරකට
හොඳයි
නන්දසේන ගරුමන්තුමා
අවසරයි මූලාසන ඔබන ගරුමන්තුමනි රටක සංවර්ධනයේදී ඉතා බලපාන ඒ වගේ මහින්ට පුළුවන් ප්‍රධාන සාධකයක් තමයි රටේ මාර්ග පද්ධති සහ ප්‍රවාහන පහසුව. මත මේ පිළිබඳව කතා කරන්න තරම් කාලය ප්‍රමාණත් එන්නේ මුත් ලැබිය තින කාලෙත් එක්ක ඉතාම කිටියෙන් හෝ මාර්ග සංවර්ධ පිළි යමක් කතා කිරීම බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම අපි අපේ අග්‍රාමාත්‍යතුමාට මුදල් ඇමතිවරයා හැටියට අපි විශේෂ සිසුපුද කරන්න ඕන මාර්ග සංවර්ධය සඳහා මේ අයවැයදී වෙන් කළ තියෙන මුදල් වලින් මූලධන වියදම් වලින් වැඩිම ප්‍රමාණයක් වෙන් කළ තියෙන්නේ මාර්ග සංවර්ධය සඳහා. ඒත් මම දැක්කා විපක්ෂ සමහර මන්ත්‍රීවරු කියනවා මේක මාර්ග සංවර්ධන අයවැයක් කියලා. හැබැයි මාර්ග සංවර්ධනේ නැතුව මේකට කිසි දෙයක් කරන්න පුළුවන් කමක් නැහැ. අපි මේ මුදල් මේ අයවැය සකස් කිරීමේදී යෝජනා ලබා ගැනීමට පදනම් කරගත්තේ අපේ පක්ෂ නිර්මාතෘවරයා බසිර රාජපක්ෂ මැතිතුමා. අපි සියලු දෙනා දේශපාලඥයන් මෙහෙවුවා සියලු දෙනාම ගමින් ගමට ගිහිල්ලා ගම සංග පිළිසඳරක් කියලා වැඩසටහනක් හදලා ගමේ ජනතාව කියන යෝජනා මොනවද කියලා අඳුරගන්න. ඒ හැම ගමකටම යනකොට අපිට දැනගන්න පුළුවන්කම ලැබුණේ ප්‍රධාන යෝජනා දෙකයි. එකක් තමයි ගමේ වැව ජීවත් වෙන්නේ වැවෙන්. ඒ හින්දා වැවහාරලා දෙන්න වැවේ තියෙන රොම්මන්ටිකවත් කරලා දෙන්න පාසිටිකවත් කරලා දෙන්න කියලා එහෙම ඉල්ලීම කරේ. එක දෙවෙනි කාරණය තමයි ගමට එන පාර. ගමට එන පාර හදලා දෙන්න. ගමට එන පාර හදන්නේ නැතුව ප්‍රවාහන පාසු අපිට ලබා ගන්න පුළුවන් කමක් නැහැ. අත්‍තරම පහුගිය රජයේ කාලේ අපේ ආණ්ඩුව කාලේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා කාලේ ගමේ අපේ නගර සහ අර්ධ නගරවල උපනගරවල පාසල් වලට විශාල වශයෙන් උදව් උපකාර කරා. මහින්දදී විද්‍යාගාර හැදුවා, තාක්ෂණ පීඨ හැදුවා, අනෙකුත් පහසුකම් ලබා දුන්නා. හැබැයි ඒ පහසුකම් ලබා දුන්නට අපේ ගමේ දරුවට ඒක ප්‍රතිඵල ලබා ගන්න පුළුවන් කමක් නැහැ. ඇයි? ගමේ දරුවට ඒ පාසලට එන තරම් පහසුකම් නැහැ. ප්‍රවාහන පහසුකම් නැහැ. අපි ප්‍රවාහන අධිකාරියත් එක්ක කතා කරා. ලංකා ගමන ගන්න මණ්ඩලෙත් එක්ක කතා කරා. අපිට මේකට බස් එක දාලා දෙන්න අපේ දරුවට පාසලට යන්න. හැබැයි එතුමන්ලා මොකද්ද කියන්නේ? බස් එක එක දවසක් යනකොට බස් එක දවස් දෙකක් ජනිත් කරන්න ඕන. දුරු කැඩෙනවා. යන්න විදිහක් නැහැ. අන්න එහෙනම් කරන්න තියෙන එකම දේ තමයි දරුවාට අධ්‍යාපන ලබා දෙන්න නම් එහෙනම් කරන්න ඕනකම තියෙන්නේ මේ පාර හදලා දෙන්න ඕන. එහෙම නැත්නම් පුළුවන් කමක් නැහැ. පාසල් යන දරුවටත් පාර බසල් බලපාලා තියෙනවා. ඒක තමයි අපේ ආණ්ඩුව පහුගිය කාලේ රජයක් හැටියට කුසිකාරණ නගා සිටින විශාල කාර්යභාරයක් කරා. පෝර සහනාධාරයේ පෝර නොමිලේ ලබා දෙන වැඩ පිළිවෙල ක්‍රියාත්මක කරා. වීමිලි දිනස වැඩි මිලක් නියම කරා. ආර්ථික මධ්‍යස්ථාන ඇති කරුවා. වීමිලි දී ගැනීම මධ්‍යස්ථාන ඇති කරා. හැබැයි ඒත් අපේ ගමේ ගොවියට මේක සිසේසිය ප්‍රතිඵල ලැබුණේ නැහැ. ලබා ගන්න පුළුවන් කමක් නැහැ. පෝර මැදින් නොමිලේ දෙන පෝර දිග අරන් ගිහිල්ලා ගම කිට්ටුවට යනකොට ගමේ පාර වාහනේ දාන්න බෑ. බර වාහනේ අරන් යන්න පුළුවන් කමක් නැහැ. පාරේ මග බානවා. මගේ බෑවට පස්සේ ආපහු ට්‍රැක්ටරයක් ගෙනලා ලොරියක් අරගෙන ගමට ගිහිල්ලා ගමේ ගබඩාවට දාලා බෙදෙනවා. හැබැයි ඒ අමතර යන වියදම දරුවේ කවුද? අපේ ගමේ ගොවියා. ගමේ ගොවියට නොමිලේ දෙන පොහොර සාධාරණේ පොහොර මිටිය ගන්නත් කුඩියක් ගෙවන්න වෙලා තියෙනවා. හැබැයි එහෙම නම් ඒක නැති කරන්න නම් ඒ ගොවියට ඒ තියෙන තමන්ගේ පොහොර සාධාරණේ ගමට යන්න නම් පාර හදලා දෙන්න ඕනේ. මාර්ග සමනය තමයි ඒක. ඒ විතරක් නෙමෙයි. අපිට අවශ්‍ය අපේ ගොවිතැන් ගොයන්නේ කපල අවසන් වුණාන් පස්සේ දානිත එකතු කර අවසන් වුණාට පස්සේ ඒ ටික වෙළඳපොළට අරන් යන්න ඕනේ. ආර්ථික මධ්‍යස්ථානට අරන් යන්න ඕනේ. හැබැයි අපේ කවදාකවත් අපේ පුළුවන්කමක් නැහැ ලොකු වාහනේ ගමට ඇවිල්ලා කුමරේ ඉඳලා වීදි කරගෙන ආදානිය අලිවිකරතන්ට අරන් යන්න පුළුවන්කමක් නැහැ. මගට අරන් ගිහිල්ලා පොඩි වාහනේ අරන් ගිහිල්ලා ඊට පස්සේ තමයි ලොකු වාහනට පාටවගෙන යන්න පුළුවන්කම ලැබෙන්නේ. අමතර වියදමක් දරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. එහෙනම් ගොවියට තමන්ගේ නිෂ්පාදනය කරගන්න හොඳ මිලක් ලබා ගන්න නම් අනිවාර්යයෙන්ම බාර්ගේ හදලා දෙන්න ඕනකම තියෙනවා.
තව විනාඩි දෙකක් තියෙනවා
පුතේ. ඒ විතරක් නෙමෙයි. වෙහිකාඩ රෝගියෙක් වට රෝහලට යන්න පුළුවන්කමක් නැහැ. පාරේ දෙන පස්සේ ඒ නිසා තමයි අපේ හැම කෙනෙක්ම ඉල්ලීම් කරේ පාර හදලා දෙන්න කියලා. දැන් බැසිල් රාජපක්ෂ මැතිතුමාගේ වැඩපිළිවෙලත් එක්ක. ආන් ඒ හින්දා තමයි අපේ අගමැතිතුමා විශාල වශයෙන් මේ වර්ෂයේදී මුදල් වැඩි විශාල ප්‍රමාණයක් වෙන් කර ලබා දීලා තියෙනවා. හැබැයි ඒ ලබා දීලා තියෙන මුදල් වලින් මුදල් ගැන කතා කරනකොට දැන් මම දැක්කා මේ විපක්ෂය කිව්ව හැටියට අය මේකේ පාරක් හදන්න ඉතුරුලා නැහැ.
ඔක්කොම පාරවල් හදලා තියෙනවා. හැබැයි හදලා තියෙනවා පොතේ. පොතේ හදලා තියෙන කරපු දෙයක් නෑ. අපි දැක ගම්පෙරළිය කියලා පාවුගේ කාලේ ගම්පෙරළිය කියලා හැදුවා. කිසිම පා හදව පාරක් පුළුවන් නම් පෙන්න බඩව සංකර පාරක් අන්වත් දිස්ත්‍රික්කේ. ඒ වගේ පාවුගේ කාලේ පුරා ඒගොල්ලෝ කරපු කාපට් දාපු එක පාරක් අන්වත් දිස්ත්‍රික්කේ. මේ අපේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජාපතිවරයා එනතෙක් උතුරු අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ එකමක කාපට් පාරයි. එකමක කාපට් පාරයි තිබුණේ. හැබැයි අද ගමක් ගමක් ගානේ කාපට් පාරල් තියෙනවා. මිනිස්සු ඇව්වයි දැක්ස ජාති පක්ෂයේ ජනතා විමුක්ති පෙරමුණ ඇව්වා මේ කාපට් පාරල් කන්නද කියලා ඇහුවා. හැබැයි අද යනකොට ඒ අහපු UMP කාරේ JP කාරේ වීඩියෝ ගැල්ල පාරේ කාපට් පාරේ වේලනවා. මම වාහනවතල ඇව්වා කනවද වේලනවද කියලා. hina vela gamithwa oma tama yog kiya ehemai ada hama gamak gamak gane para ada dina me avurde dala lakshayak kapat maharaka samvardhane me karyayata kilometer lakshayak wen karala dina e lakshaye wadasaraden 372 kilometer dan ada anuradhapura district ke padan aran tiya kilometer 372 million 10300 mudala 10300 meter ek mantri ek manga gena kiya wen karala dina mudi mantri madi meken kohomada karanne vihiluwak kiya habai dan me district ke padan aragena tiya e wage visheshayen api dakinawa මේ මාර්ග සංවර්ධනයේදී පළාත් මාර්ගවලට මේ කිලෝමීටර් ඒ ලක්ෂයෙන් 8400ක් කිලෝමීටර් හදනකොට ග්‍රාමීය මාර්ග 86500ක් හදනවා. ඒතර ගමේ පාර තමයි හදන්න ප්‍රමුඛත්වය දීලා තියෙන්නේ. ඉතින් අපි ඒ නිසා මේ ග්‍රාමීය මාර්ග සංවර්ධනය කියන්නේ අපේ ගම නගරෙත් එක්ක සම්බන්ධ කරලා. මේක තමයි අවශ්‍ය. රටේ සංවර්ධනය කියන්නේ මේ නුවර පාර හදුවා කියන එක, කොළඹ පාර හදුවා කියන එක, හයිවේ අධිවේග මාර්ග හදුවා කියන එක නෙමෙයි. ගමේ මාර්ග හදන්න ඕනේ. හැබැයි මෙතුමන්ලා කතා කරන්නේ හැම වෙලාවෙම ඔය කතා කරපු විපක්ෂයේ කතා කරපු හැම කෙනෙම කතා කරුවේ හයිවේ ගැන කතා කරුවා, නුවර පාර ගැන කතා කරා, ගාල්ල පාර ගැන කතා කරා, ගම ගැන කතා කරුවේ
නැහැ.
මේ ආණ්ඩුව කියන්නේ ගමත් එක තියෙන නිසා කාලේ ප්‍රශ්නයක් තියෙනවා කොහොම නමුත් අපි ඊටම සතුටට ජාතිතුමා අධිකාර ජාතිතුමාගේ සෞභාග්‍ය දැක්ම යථාර්ථයක් කරන්න අපේ අග්‍රාමාත්‍යතුමා මේ මැදිහත්වල ආයවැයදී විශාල විශාල ප්‍රමාණයක් වෙන් කරලා එක පැත්තකින් කාපට් මාර්ග කිලෝමීටර් ලක්ෂයක් යනවා. ඒ වගේ ගමේ තියෙන කුඩා පාලන් ටික හදන පාලන් 10000ක් හදලා වැඩි පිළිලක් හදලා තියෙනවා. ඒ වගේම පියුසු මාර්ග කිලෝමීටර් ලක්ෂයක් හදලා වැඩි පිළිලක් හදලා තියෙනවා.
ඒ වගේම කාලය අවසන්යි.
තව විනාඩි. ඒ වගේම අපේ පළාත් පාලන ආයතන ආදර සතයක්වත් නැති පළාත් පාලන ආයතන තියෙනවා. ඒ ආයතන වල පාරවල් ටික නඩත්තු කරගන්න බෑ. ඒ සඳහා විශාල මුදල් ප්‍රමාණයක් පළාත් පාලන ආයතන වෙන් කළා දීලා තියෙනවා. ඒ වගේම සපිරිකමක් වැඩසටහන යටතේ සපිරිකමක් වැඩසටහන යටතේ රුපියල් ලක්ෂ 20 ගානේ ගාමිසලා සම්මත දුන්නාම ජනතාවගේ කැමැත්තට ගම්මේ තියෙන පාර හදාගන්න අවස්ථාව හරි ගාලා දීලා තියෙනවා. ඒක විශාල ප්‍රමාණයක්.
හැබැයි
එක කාර්යයක් මම කියන්න තව එක කාර්යයක් මම අවස්ථාව ලබා දෙන්න. පෞගේ කාලේ එක්සත් ජාතික පක්ෂේ කරපු හොරගම් ගැන මට ඔක්කොම කියන්න යන්න වෙලාවක් නැහැ. හැබැයි එන්ටර්ප්‍රයිස් ශ්‍රී ලංකා කියලා මහා වංචාවක් කරන රණ්ඩවුදේ එක රැස්වීමක් තිබ්බා. වේදන් කරලා තියෙනවා
272 කාලය අවසන්යි
272
ලක්ෂ වේදන්
කරලා තියෙනවා සත පහක දෙයක් කරලා නෑ පුළුවන් නම් ඔප්පු කරලා කියන්න මට මේ ඊටපස්සේ ශ්‍රී ලංකෙන් අහවල් වැඩේ කියලා 272 ලක්ෂයක් වේදන් කරලා දෙනවා ඒ වේදන් කරපෙන් පාර කාමර කඩ ප්‍රදර්ශන කුටි අතර
යන
කිලෝමීටර් යන්න යෑමට පමණක් මුදල් වෙන් කරලා දෙනවා 2,99,000ක් වේදන් කරලා මෙන්න මේ විදිහට තමයි අර කියපු දේවල් වේදන් කරලා තියෙන්නේ
හරි මන්තුමා
හරි කොහොම විසද
යා හොන්ඩබල් තවරාජා කලේ අරසන්නේ
තලමයි තංගකින්ද කෞරව
ගරු මන්ත්‍රීතුමල්ලා අසුන් ගත්තා නම් හොඳයි ගරු මන්ත්‍රීතුමල්ලා කරුණාකර අසුන් ගත්තා නම් හොඳයි
நெடுஞ்சாலைகள் கிராமிய வீதிகள் ஏனைய உட்கட்டமைப்பு கூட்டுறவும் போக்குவரத்து அமைச்சிக்கு பொறுப்பு அமைச்சிகளின் குழுநிலை விவாதத்திலே எமது பிரதேசம் சார்ந்த சில விடயங்களை எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில் நாங்கள் வடகிழக்கு பிரதேசங்களிலே நீண்டகாலமான ஒரு அழிவை சந்தித்து இப்பொழுது அரசினால் முன்னெடுக்கப்படுகிற விடயங்கள் அவுறுத்திகள் சம்பந்தமான கலந்துரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேசம் சார்ந்த விடயங்களை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை நாவிதன்வழி என்று இரண்டு பிரதேச செயலக பிரிவுகள் இருக்கின்றன. இந்த இரண்டு பிரதேச செயலக பிரிவுகளை இணைக்கின்ற ஒரு இடமாக கிட்டங்கி தாம்போதி இருக்கின்றது. இது காலத்திற்கு காலம் மழை பெய்கின்ற பொழுது ஒரு கிலோமீட்டர் வீதி அவ்வளவுக்கு 5 அடி உயரமான நீர் பாய்ந்தோடுவது வழமை. அவ்வாறு நீ வெள்ளம் வெள்ளப்பெருக்கெடுக்கின்ற பொழுது பல உயிர்கள் அந்த இடங்களிலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் கல்முனை என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. எங்களுடைய நாவிதன்மொழி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடங்களிலே விளைபொருட்கள் அனைத்தும் மார்க்கெட்டிங் செய்கின்ற ஒரு இடமாக கல்முனை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாளாந்த ஒவ்வொரு பணிகளும் கல்முனைக்கு வந்து செல்வது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரதேசங்களிலே அதிகமானவர்கள் இந்த நகரப்புறங்களிலே இருந்துதான் அரச உத்தியோகம் பெறுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அவ்வாறான இடத்தை மையமாக வைத்து நீண்ட காலமாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற முன்மொழிவுகளை சமர்ப்பித்தும் ஒரே ஒரு பாலம் அமைக்கப்பட்டு இத்தவரைக்குமாக அந்த மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கின்ற இடமாக இந்த கல்முனை நாவிதன் வழியை இணைக்கின்ற அந்த கிட்டங்கி தாம்போதி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமான பாலத்தை எதிர்காலத்தில் அமைத்து இந்த இரண்டு பிரதேசங்களும் இணைந்த ஒரு சேவையை வழங்குவதற்கு இந்த உயரிய சபை உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாட்டிலே 1000 கிலோமீட்டர் வீதிகள் தார் கொங்குரிட் பாதைகள் செப்பனிட்ட அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய பிரதேசங்களிலே அவ்வாறான அபிவிருத்திகள் நடைபெறவில்லை. உண்மையிலே அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் குறிப்பாக அந்தந்த அமைச்சுகளில் இருக்கின்ற அரசியல்வாதிகளே அந்தந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கிராம பிரதேசங்கள் அந்த அபிவிருத்தியிலே புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் பேசுகின்ற பொழுது 100,000 காபட் வீதிகள் சம்பந்தமாகவும் தற்பொழுது 10,000 வேலைகள் ஆரம்பிப்பிருப்பதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே ஒரு வேலை திட்டமாவது ஆரம்பித்திருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியான ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமைகளை நீங்கள் களைய வேண்டும். ஏனென்றால் இந்த பிரதேசம் தொடராக 30 வருடங்களாக யுத்தம் நடந்த ஒரு பிரதேசம், 30 வருடங்களாக அபிவிருத்தியிலே பின்னோக்கிய ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்தை தொடராக இவ்வாறான நிலைமையில் தான் நீங்கள் வைத்திருக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் தொடுக்கின்றோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அந்த மக்களையும் இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது பொய்யாக இருக்குமானால் இந்த உயரிய சபையிலே ஒரு குழுவை அமைத்து இந்த வீதி போக்குவரத்து மாத்திரமல்ல அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைகளை நீங்கள் அறிய வேண்டும். நாங்கள் தொடராக இந்த சபையிலே எங்களுடைய மக்களின் குறைகளை பேசிக் கொண்டிருக்க முடியாது. அந்த மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீதி போக்குவரத்து மாத்திரமல்ல ஏனைய அபிவிருத்திகளிலும் அந்த மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல ஐரோட் புரோஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேலை திட்டத்தில் கூட நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பொழுது கல்முனையிலே பல வீதிகளை நாங்கள் தெரிவு செய்தோம். ஆனால் இப்பொழுது அதிகமான இடங்கள் அந்த வீதிகள் அபிவிருத்தியிலே இருந்து நீக்கப்பட்டவையாக காணப்படுகின்றது. குறிப்பாக பெரியலாவணை, பாண்டிருப்பு, சேனக்குடியிருப்பு, நற்பட்டி முனை, கல்முனை என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய பிரதேசங்களிலே அதிகமான அபிவிருத்திகள் அந்த பேர் பட்டிகள் நீக்கப்பட்டு அபிவிருத்திகளே இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. திருக்கோவில், ஆலையடிவேம்பு, சம்மாந்துறையிலே குறிப்பாக ஒரு பிரபலியமான ஆலயம் ஒன்று இருந்தது, வீரமுனை பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற வீதிக்கும் செப்பனிடப்படாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு பிரதேசத்தை பொறுத்தமட்டில் நாவிதன் வழியிலே 100க்கும் மேற்பட்ட கிராமிய வீதிகள் செப்பனிடப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று திருக்கோவில் பிரதேசத்திலும் 157 கிலோமீட்டர் வீதிகள் கிராமிய வீதிகள் செப்பனிடப்பட வேண்டியிருக்கின்றது. ஆலையடி வேம்பிலே 40 கிலோமீட்டர். இவ்வாறு எங்களுடைய உட்கட்டமைப்பு வேலைகள் அதிகமாக காணப்படுகிற பிரதேசங்களாக பிரதேச சபைகளாக எங்களுடைய கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும். இங்கு ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசினார்கள், எங்களுடைய பிரதேசத்திலே 100 கிலோமீட்டர்களை நாங்கள் செப்பனிட்டு இருக்கிறோம், 50 கிலோமீட்டர்களை செப்பனிட்டு இருக்கின்றோம் என்று நீங்கள் பேசுகின்றீர்கள், நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே 1 கிலோமீட்டர் வீதியாவது செப்பனிடப்படுகின்றதா என்றால் அது கேள்விக்குறி. அந்த விடயங்களை நாங்கள் இந்த உயரிய சபையிலே பேச முடியாதா என்று நான் கேட்கின்றேன்.
Garu nama Rajapaksa Ametuma.
Garu Mantri Tumani, I wrote Vyakrutiya, I wrote Vedasatahana, Mahinda Rajapaksa Janadhipathyamage Aanduwen Patangarang, Pahugiya Aanduwa Kale Nathara Kara, Saha Pahugiya Aanduwa Kale Yojana Samahara Wenas Kara, Inda Thamai Pramadaya Athi Une. Ekama Vartamana Amathyama Rajaye Vidiyata, Obathuma Uturu Naginira Palath Aavarana Wana Vidiyata, Sieluma Marga Hadanna Thamai Kilometer Lakshya Vyakrutiya Kriyaathmaka Wenne. Ekama Kovil Sambandhayen Athikaru Agramathyamage Vishayapathaye Vidiyata, Obathumata Yamkisi Yojanawak Thiyenawa Nan, E Pilibandawa Rajaye Danuwath Karanna, Api Kisiseth Uturu Naginira Sangwardhane Athayarala Naha, Pahugiya Aanduwe, Kal Nathara Karapu Sangwardhane Naththan 2005ta Pera Thibithi Sangwardhane E Aakarayenma Api Kriyaathmaka Karanna Rajayak Vidiyata Katayutu Karanawa.
Hari Garu Hari Buddha Kataran.
Mata Taprai Dalla Nama Lamatu Adu Padu Jojana.
Charles Nirmanadhin Mahathum.
Garu Amathuma, then Ara Kalayasan Mandituma Kiwa, Egolu Pradesi, then Golu Laksha Kilometer Karanwa, Pradesi in it, political Anuentama Karani. Etokota Miyage Pradesi, Evone Kaurudna, Enisa Mandituma Kilumalta. Kilometer daya palwa karla denda me laksasiya kilometer.
Karu mantri tu mani obatuma Mahinda Rajapaksa agamet tu mahamme nukor me tu mah tekkangi ne torek kaladi. Taniyeng ene pa?
Arey hari karu mantri. Pahdiri. You have another one moment.
Amachara orule. Naan ippozhudhu I road project sambandhamagavum andha kuraigalai kooriyirundhen. தற்பொழுது நாட்டிலே நடைபெறுகின்ற 100,000 கிலோமீட்டர் சம்பந்தமாக தான் இப்பொழுது பேசி இருந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக 100க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் வீதிகள் எங்களுடைய பிரதேசங்களிலே செப்பரிடப்பட வேண்டி இருக்கின்றது. அது மட்டுமல்ல போக்குவரத்து அதாவது பஸ் போக்குவரத்து சம்பந்தமாகவும் நான் இங்கு பேச வேண்டியவனாக இருக்கின்றேன். நாவிதன்வெளியிலே மத்திய முகாம் 2 என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஒரு பஸ் தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து கல்முனைக்கு செல்வதற்கும் அதேபோன்று அம்பாறைக்கு செல்வதற்குமான ஒரு சென்டர் இருக்கின்றது. அது சீராக இயங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதேபோன்று திருக்கோயில் பிரதேசத்திலே விநாயகபுரத்திலே ஒரு வஸ்தரிப்பு நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கல்முனைக்குமாக கொத்திலுக்குமாக அந்த பஸ் போக்குவரத்துகளை சீராக இயங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த உயர் சேவை எடுக்க வேண்டும். எனவே இதைப்போன்று எங்களுடைய மக்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களின் தேவைகளை உரிய முறையில் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து அந்த பிரதேசமும் இந்த நாட்டிலே வளமிக்க ஒரு பிரதேசமாக உருவாக்குவதற்கு மாத்திரமல்ல பிரஜைகளாக வாழ்வதற்கும் நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டு அமர்கிறேன். நன்றி.
Thank you. Dilum Mamlukam, you have 11 minutes.
Garu Mulasan Road Mantrumani Adadine Mahamarga Saha Provahana Vishekata, Sakacha Kirana, Avastavedi, Adadine, Avasan Gamananape, Hidu Mahamarga, Nioja Maduma, TB Ekanaika, Matuma, Tanivansu Pratana Karana Kamati, Arambe Dima, Evagim Vishesin, Provahaneta, Adala, Yojana, Evagim Chodana, Godak, Ripatuat, Vishesin, Apisatua, Tiana, Ayatana Pilibandava, Apilangaming, Aramba Kiruot, Adadine, Bhumiya kata bahar languna langgam sevawan pilihan. Atau mengu mewasta awet di magi istuuti. Sabahapati berayaat langgam sialuma karya mandalor. Riyaduru mahaturu kondusur mahaturu atulua. Mai gawurwesa praname mewasta awet di budakaran nta abasyai. Pahugiya koid palamurelle bagaima wartamane tiyana tatwya me tatwya. Samane kiri emat api telaba di pu sahaya oge pelibat. Unga kelawat me tatkian nyatati, paut galik perwahan serva anu tapi sahaya labala dunat. Yuda hamuda awa, rogin, nirodaya nama adyastana kara ragenya naya, evagi ema asritian suwuan. Mea perwahan kiri medhi barapatala karya bar, langgam istikiru agina karne mevela awe sihibat kerana bas. Laba padu tatkah pelibadan kata keruna, awitah ama pahediliwa, api bahar aragan didas dahanam. Me covid dalal awamu bi mana pertama. Ilakka kata ada amat eha, me langgamu dipo laba laba mana tatkah era patkaranna, api dah kia awalnya buna. Didas dahanam api kato Juli Agustus September Oktober November December, Januari Februari me kene silu masa bola, මේ සියලුම ඩිපෝ ලාභ ලබන තත්ත්වයට ගෙන එන්න හැකියාව ලැබුණා. නිසා අර කියපු ආකාරයට අපි බාරගත්තට පස්සේ ලාභ ලබන ඩිපෝ පාඩු ලැබුණේ නැහැ. අපි අමතුමා කියපු ආකාර ඩිපෝ ගණනාවක් තිබුණා, පඩි ගෙවන්න බැරුව, පඩි මුදලවත් හොයාගන්න බැරුව ඒ ඩිපෝ ගාන දෙක දක්වා සීමා කරන්න අපිට හැකියාව ලැබුණා. අද තත්ත්වයේ වෙනකොට අද ආදායම බැහැලා තියෙනවා. අද අපේක්ෂිත ආදායම පහුගිය කාලේ අර අමතුතුමෙන් කිව්වාගේ අපි මිලියන 78ක් විතර දෛනිකව තිබුණු ආදායම පහුගිය කාලේ මිලියන 18ට බැස්සා. අද නැවතත් 32කට 30කට පමණ ඉහළ ඇවිල්ලා තිබුණත් ජනතාවට සපයන සේවාවන් අඩු කරන් ළඟමට හැකියාවක් නැහැ කියන කාරණේ අපි මතක් කරන්න ඕනේ. නිසා මොන අපහසුතාවයන් තිබුණත් පඩි එවැගේම අර්ථ සාධක මුදල් මේවා ප්‍රමාද කරන්නවත් නොගෙවා සිටින්නවත් අපි කටයුතු කරන්න නැහැ කියන කාරණේ අපි මතක් කරන්න ඕනේ. එවැගේම දිගින් දිගටම අපිට එල්ල වෙන චෝදනාවක් තමයි ඔබතුමාන්ලා කිව්වත් ස්වර්ණමය යුගයේ මම අහගෙන හිටියා අපේ ඇමතිතුමෙක් කියනවා ළංගම ස්වර්ණමය යුගයේ තිබුණේ පහුගිය කාලේ කියලා. ඒ කාලේ කරපු සමහරක් හොඳ කාරණා තියෙනවා. VRS එක වගේ එක කලින් සැලසුම් කරලා තිබුණත් ඔබතුමාන්ලාගේ කාලේක ක්‍රියාත්මක වුණා. සේවක සංඛ්‍යාව එකෙන් අඩු වුණා. අපි හොඳ දේවල් හොඳයි කියන ලෑස්ති. හැබැයි ස්වර්ණමය යුගයද කියන කාරණේ කෙසේ වෙතත් අපි වරද පටව ගන්න කී තීරුමක් නැහැ. SWRD බණ්ඩාරනායක මැතිතුමා මහා ව්‍යාපාරයක් හැට ආරම්භ කරපු මේ පොදු ප්‍රවාහන සේවය නැත්තම් ළංගම බස් බොඩි ගහන එකේ ඉඳලා බස් එක හදන එකේ ඉඳලා බස් එකේ එන්ජිම හදන තැන ඉඳලා බස් එකේ ටයර් රීබිල් කරන එකේ ඉඳලා මේ සියලු අංශ නිර්මාණය කර අද අපි දුවන මේ ලොරි බස් නෙමෙයි ඒ කාලේ නියම බස් රථ ගෙනල්ලා තමයි මේ ළංගම නැත්තම් ට්‍රාන්ස්පෝර්ට් බෝඩ් එක හැදුවේ. යම් යම් කාල සීමාව තුළදී අඩු වැඩි වශයෙන් නොයෙකුත් දෙනා වග කියන්න ඕන ඇති. මම කියන්නේ නැහැ එක පැත්තක් කියලා. අර කලින් කතා කරපු අපි ජනතා විමුක්ති පෙරමුණේ සහෝදරවරු ළංගම ගැන කතා කරන්න පුළුවන්ද කියන කාරණේ පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා. මට පොඩි දරුවෙක් හැටියට මට මතකයි අපේ ගෙදර ළඟ තමයි CDB ඩිපෝ එක තියෙන්නේ නුගොය. අපේ S2ට අපි දැකලා තිබුණා බස් 50-60 පෝලිං කරලා ගිනි තියෙනවා. මේවත් ඒ පාඩුවට බලපාන්න නැති කෙසේ වෙතත් අද ජනතාවට සේවය සැපෙව්වා. මේ ආයතනවල තියෙන තත්ත්වය සහ පහසුකම් පිළිබඳව යම් අඩුපාඩු තියෙන බව අපි දන්නවා. CDB ඩිපෝ එකක් කියපුවම හුඟක් අයට ප්‍රියජනක ස්ථානයක් නෙවෙයි මේ කාලය තුල. නමුත් අපිට පැවරිලා තියෙන වගකීම තමයි මේ සියල්ල නගා සිටුවීම. ඒ නිසා අපි අලුත් ආරම්භ කරපු අලුත් ව්‍යාපෘති හැටියට SLTB රිවයිවල් ප්‍රොජෙක්ට් එක කියලා අපි එකක් ආරම්භ කරලා තියෙනවා. විශේෂයෙන් සෑම ඩිපෝවකටම ගිහින් ඒ තියෙන සැබෑ තත්ත්වය නිරීක්ෂණය කරලා වාර්තාල්. අදත් අපි දන්නවා මේ දේශපාලනයේ තදබල ලෙස තියෙන ආයතනයක් ළංගම. මේ වතාවේ අපි ඒක සිද්ධ වෙන්න දුන්නේ නැහැ. නමුත් දිගින් දිගටම පහුගිය වතාවත් වලදී ඔබතුමාලගේ ආණ්ඩුව භාරගත්ත වෙලේ ඇතුළු මේ හිටපු රියදුරු මහතුරු කොන්දොස්තර මහතුරු හිතන විදිහේ ප්‍රමෝෂන් ගහ උසස් වීම ගහ ඉලේ කාර්යාලවල පුටුවල ඉඳගෙන තියෙනවා. ඒ නිසා අපි ලේඛන සකස් කරමින් යනවා. කවුද මේ අනුචිත තනතුරු වල ඉන්නේ? බස් එක ඇතුළේ ඉන්න ඕනෑ. කවුද කාර්යාලේ ඉන්නේ? මේ රියදුරු කොන්දොස්තර හිගයට හේතුව මොකක්ද? හේතුව සමහරක් වෙන රියදුරු මහතුරු කොන්දොස්තරු නැහැ කියවට කාර්යාලය ඇතුළේ ඉන්නවා. බස් එක නැති එකයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. මේවා නිවැරදි කිරීම සඳහා අපි රිවයිවල් ප්‍රොජෙක්ට් එකක් මේ වෙනකොට ක්‍රියාත්මක කරගෙන යනවා. අපි හරි ගණන් ටික අරගෙන බස් රථය තුළ රියදුරු මහත්මයා දාන්නත් ඒක ඇතුලේ ප්‍රොමෝෂන් එකක් දෙන්න. බස් එකෙන් බහින්න නැතුව කොන්දොස්තර වරයාට පඩියෙන් ප්‍රොමෝෂන් එකක් දෙන්න බස් එකෙන් බහින්න නැතුව ඒ වැඩපිළිවෙල අපි සකස් කරගෙන යනවා කියන කාරණේ අපි මතක් කරන්න ඕනේ. ඩිපෝවල තියෙන පහසුකම් තත්ත්වය ඉතාම පහළ බැවින් අපි මූලික පියවර හැටියට ඒ සඳහා මුදල් අපිට තියෙනවා. ඩිපෝ මොඩරයිසේෂන් ප්‍රොජෙක්ට් එක කියලා අපි එකක් හදලා ඩිපෝ 12ක් රීජන් 12යි පළවෙනි වතාවේ පළවෙනි වටයට ලබන වසරේ ඩිපෝ 12ක් සහ මුලින් අලුත් වැඩියා කරන්න අපිට මුදල් අමාත්‍යාංශයේ සහයෝගය ලැබිලා තියෙනවා කියන කාරණේ අපි මතක් කරන්න ඕන. ඒ වගේම අලුත් ව්‍යාපෘති හැටියට අපි ජනවාරි පළවෙනිදා සිට පාක් ඇන් රයිඩ් ව්‍යාපෘතිය මාකුඹුරේ සිට අපි ආරම්භ කරනවා. මේ සඳහා මූලිකව අපි කරන්නේ සුඛෝපභෝගී බස් රථ අද පෞද්ගලික බස් රථ හිමියන්ටත් අද ගැටලුවක් වෙලා තියෙන නිසා සංචාරක ව්‍යාපාරයේ නිලා තිබුණු එය අපි ළංගම හරහා බද්දට අරගෙන කිලෝමීටරයට යම් මුදලක් ගෙවලා ඒවා මුලින් අපි පාක් ඇන් රයිඩ් ව්‍යාපෘතිය ආරම්භ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. තමන්ගේ කාර් එකේ හරි මෝටර් සයිකලේ හරි ඇවිල්ලා අපි හදලා තියෙන මේ පාකින් ප්ලේස් එකේ නතර කරලා කොළඹ නගරයට එයා කන්ඩිෂන් තියෙන වයිෆයි තියෙන වාහනයක ඇවිල්ලා ආපහු වැඩට යන්න පුළුවන් තත්ත්වයේ බස් රථ සේවයක් අපි පළවෙනිදා ආරම්භ කරන්න සැලසුම් කරලා තියෙනවා. ඒ වගේම මේ තියෙන අර කියපු කාරණා පිළිබඳව අද තවදුරටත් ලංගම බස් රථ පමණක් ධාවනය කරලා ලාභ ලබන්න බැරි තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. කරන්න දෙයක් නැහැ. වසංගතයක් ඇවිල්ලා තියෙනවා. වසංගත නිසා මිනිසුන්ගේ සංචරණය අඩු කරන්නයි කියලා අපිම කියනවා. එහෙමනම් ඉදිරියට ලංගමේ ඉරණම පිළිබඳව අපි තීන්දුවක් ගත යුතු තියෙනවා. අපි කිසිම විදිහකින් පෞද්ගලීකරණය කරන්න නැති වුණත් යම් ඉන්වෙස්ට්මන්ට් ප්ලෑන් එක අපි යන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන් මේ ලංගම තියෙන අපේ වටිනා භූමි ප්‍රදේශ නගරවල තියෙන ඒ හරහා යම් ඉදිකිරීම් සහ යම් ගොඩනැගිලි සහ ආදායම් ගෙන එන්න පුළුවන් ඒවා ව්‍යාපෘති ලංගම හරහා ක්‍රියාත්මක කරලා මේ ලංගම ආදායම් වැඩි කරන්න. මොකද අපි සිතනවා දන්නවා මේ ඩිපෝ තියෙන බොහොම නාගරික ප්‍රදේශවල වටිනා තැන්වල නිසා ඒ භූමියෙකුත් ප්‍රයෝජන ගැනීමේ ඉන්වෙස්ට්මන්ට් ප්‍රොජෙක්ට් එකකුත් අපි පටන් ගන්න තියෙනවා. අපිට පෙට්‍රෝලියම් එකකින් අනුමැතිය දෙන්න පොරොන්දු වෙලා තියෙනවා. ඩිපෝ 107ම තියෙන ඒ පොම්පාගාර නැත්නම් ඒ ෆෝලින් ස්ටේෂන්ස් පාරිභෝගිකින මහජනතාවට ඉන්ධන සපයන ඉන්ධන සල්වලවල් බවට පත් කරන්න, ඒ වගේම සෑම ස්ථානයක සේවා ස්ථානයක් සර්විස් ස්ටේෂන්යක් ආරම්භ කරන්න ඒ ව්‍යාපෘතියත් මේ වෙනකොට අපි ආරම්භ කරලා තියෙනවා කියන කාරණේ වගේම විශේෂයෙන් SLTB ටැක්සි සර්විස් දැනට ක්‍රියාත්මක කරන Uber සහ නොයෙකුත් ඒවා වගේ පික්මි වගේ SLTB ටැක්සි සර්විස් පහසුවෙන්ම අපිට ක්‍රියාත්මක කර හැකියි. මොකද බස් රථත් එක්ක අපිට ඒක ආබද්ධ කරන්න. අද අපි දකිනවා කොහේ හරි A සිට B දක්වා යන්න හවසට ඉන්නේ සෙනඟ 5 දිනයි කියලා හිතුවත් කරන්න දෙයක් නැහැ. දොර දෙකේ බස් එක යන්න ඕන. හැබැයි මේ SLTB ටැක්සි එකත් එක්ක අපි ඒකාබද්ධ කරලා ඉන්නේ අඩුවෙන් නම් ඒකට බස් එක යවනවා වෙනකොට පොඩි රථයක් යවලා ඒ මුදලටම ඒ ව්‍යාපෘතියත් මේ වෙනකොටම ක්‍රියාත්මක වෙනවායි කියන කාරණය මතක් කරන්න ඕනේ.
ගරු ඇමතුමා ඔබතුමාට තව විනාඩි දෙකක් තිබෙනවා.
බණ්ඩාරනායක මැතිතුමා ආරම්භ කරනකොට තිබුණු මේ පෙරසවි ටයර් ෆැක්ටරිය මේ සියල්ල අපි නැවත ස්ථාපනය කරන්න කටයුතු කරනවා. ආරක්ෂක අංශේ අපි ශක්තිමත් කරනවා. ඒ හරහා සියලුම පෞද්ගලික ආයතන සහ රජයේ ආයතන වලටත් ඒ CTB ආරක්ෂක සේවය අපි ලබලා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. බස් රථ 600ක් අපි අශෝක් අබේසිංහ මැතිතුමා කියපු ආකාරයට බස් රථ 600ක් අපේ ඇණියට එකරාශී කිරීම සඳහා අයවැයම මුදල් ප්‍රතිපාදන වෙන් වෙලා තියෙනවා කියන කාරණේ මම මතක් කරන්න අවශ්‍යයි. මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුව හැටියට ගත්තොත් මම දැක්කනේ අද කතා කරනවා. මේ මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුව ජනාධිපතිතුමා අපිට පවරනකොට පැවරුවේම මේකේ තියෙන දූෂණ සහ වංචා පිළිබඳව සඳහන් කළා. මගේ ගැසට් එකේ තියෙන එකම වගකීම මෝටර රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුවේ දූෂණ සහ අක්‍රමිකතා නැති කිරීම. අපි ඉතාම පැහැදිලිව ජනතාවට කියනවා පරණ තිබුණු දූෂණ සහ අක්‍රමිකතා අපි නතර කරලා තියෙනවා. ඉදිරියේදී තවත් යමක් ක්‍රියාත්මක වෙනවනම් මේවා 100%ක් නතර කරන්න අවශ්‍ය ක්‍රියාමාර්ග මේ වෙනකොට අපි අරගෙන තියෙනවා. පුද්ගලයෙකුට අපි චෝදනා කරන්නේ නැහැ. නමුත් පහුගිය කාලේ නිල වශයෙන් අල්ලස් ගැනීම ක්‍රියාත්මක කළා. ડોකියුමන්ට් චාර්ජස් කියලා වාහනයක් රෙජිස්ටර් කරන්න 2500යි මෝටර් සයිකලෙට මේවා රජයට එන්නේ නැති මුදල්. නමුත් මේවා නිල වශයෙන් බාර අරගෙන මේ ඉන්න අය බෙදාගෙන සමහර කිරබු කොමසාරිස්වරයෝ විසින් මේවා නීතිගත කරලා තියෙන තත්ත්වයක් තුල මේවා අපි નિවර්ධි කරන්න මේ වෙනකොට කටයුතු කරලා තියෙනවා කියන කාරණේ මතක් කරන්න ඕනේ. ඉදිරියේදී අපි සෑම දිස්ත්‍රික්කයක් ඔන්ලයින් ක්‍රමවේද හරහා නිව් රෙජිස්ට්‍රේෂන්ස් ට්‍රාන්ස්ෆර්ස් සහ රියදුරු බරපත් ලබා ගැනීම තමන්ගේ දිස්ත්‍රික්කයෙන්ම කරගැනීමට හැකි තත්ත්වයට පත් කරනවා කියන කාරණේ අපි මතක් කරන්න ඕනේ. NTMI එක ගත්තොත් මෝටර රථ ප්‍රවාහන වෛද්‍ය ආයතනය අපි දැක්කා මේක ඉතාම අප්‍රසන්න තැනක් ජනතාවට. උදේ 4 සිට පෝලිම මේ පෝලිම නැති කරන්න අපි e-channeling එක ඉන්ට්‍රඩියුස් කරලා තියෙනවා. ඒ හරහා තමන්ගේ නිවැරදි වේලාව ලබාගෙන ගිහිල්ලා වෛද්‍ය සහතිකය ලබා ගැනීම හැකියාව තියෙනවා. අපි එනකොට දියවැඩියාව ප්‍රෙෂර් වගේ බෝ නොවන රෝගවල මේ අය ෆේල් කෙරුවා රියදුරු බලපත්‍ර දුන්නේ නැහැ. දැන් අපි ඒක නතර කරලා තියෙනවා. ඇස්පෙනීම තමයි පරීක්ෂා කරන්නේ. නමුත් සේවාවක් හැටියට තමන්ගේ අනිත් තත්ත්වයක් රුධිර සාම්පලේ ගන්න නිසා බ්ලඩ් ගෲප් එක දෙන්න ඒක අපි සදාහන් කරනවා. ඒවා සේවාවන් හැටියට අපි ලබලා දෙනවා කියන කාරණේ මතක් කරන්න ඕනේ. ජනවාරි පළවෙනිදා අපිට බැරි වුණත් අපි ඉලක්කය තිබුණේ ජනවාරි පළවෙනිදා ආරම්භ කරන්න. අපි ඩ්‍රග් ටෙස්ට් එක අපි දකිනවා මත් පැන් වලට එහා ගිහිල්ලා දැන් නොයෙකුත් මත්ද්‍රව්‍ය භාවිතා කරන මේ රියපදවන අයව හඳුනා ගැනීම සඳහා මූලිකව බර වාහන රියදුරන් නැත්නම් බස් රථ බර වාහන සඳහා රියදුරු බත් ලබා ගැනීමේදී පිටිපස්සට බලපාන ඩ්‍රග් ටෙස්ට් එකක් මාසයක් ඇතුළත මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරලා තියෙනවද කියලා මේකෙන් හොයන්න පුළුවන්. අපි විශ්වාස කරනවා මත්ද්‍රව්‍යට ඇබ්බැහි වෙච්ච කෙනෙකුට මාසයක් මත්ද්‍රව්‍ය පාවිච්චි නොකර ඉන්න බෑ. ඒසම මේ ඩ්‍රග් ටෙස්ට් එකත් ඉදිරියේදී අපි ඇතුළත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම
අවසානයි.
අපි ගත්තොත් මම අවසාන කරන්නම්. මෝටර් රථ ප්‍රවාහන දෙපාර්තමේන්තුවට අදාළව මේ දුම් පරීක්ෂාව පිළිබඳව නිරන්තරයෙන් අපිට මැසිවිලියට ඉදිරි වර්ෂයේදී දුම් පරීක්ෂාව වෙනුවට අපි රෝඩ් වර්දිනෙස් ටෙස්ට් කියන එක අපි හඳුන්වලා දෙනවා. යෝග්‍යතා පරීක්ෂණයකට සෑම වාහනයක්ම භාජනය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මුදල වැඩි කරන්නේ නැහැ. නමුත් ඒ වර්ෂයේදී මේ රථයේ ධාවනය සඳහා සුදුසුද කියන කාරණේ මේකෙදී පැහැදිලි කරන්න පුළුවන්. මේවත් මූලිකව ලංගම ඩිපෝ හරහා ලබලා දීලා ඒ ආදායමත් අපි ලංගමට ලබා ගන්න බලාපොරොත්තුවක් වෙනවා කියන කාරණේ මතක් කරමින් අවසාන වශයෙන් ලක්දිව මෝටර් ඉංජිනේරු සමාගම හරහා ජනාධිපතිතුමාගේ සංකල්පයක් අනුව සියලුම රජයේ රථවාහන අලුත් වැඩියා කරන්න ඔක්ෂන් කරනවා නම් අලුත් වැඩියා කිරීමෙන් පසුව ඔක්ෂන් කරන්නත් ඒ වගේම බස් රථ නැවත අලුතෙන් ගෙන්වන්න නැතුව එක්ලස් කිරීමේ වැඩසටහනක් ආරම්භ කරනවා වගේම දිගින් දිගටම අපිට එල්ල කරන චෝදනාවක් යතුරු පැදි සහ මෝටර් රථ ආනයනය කිරීමට ඉඩ නොදෙන එක සම්බන්ධ. ඉදිරියේදී අපිට උපදෙස් ලැබිලා තියෙනවා අපි ක්‍රියාත්මක කරනවා මෙරටදී මෝටර් රථ අයවැය කතාවේ ජනාධිපතිතුමාය ගත්තොත් පැහැදිලිව සඳහන් වෙනවා මෙරට මෝටර් රථ සහ යතුරු පැදි එක්ලස් කිරීම සඳහා අවශ්‍ය සියලු සහන ලබා දෙන්න අපි බැඳී සිටිනවා. දැනට තියෙන සමාගම් වලටත් ඒ සහන ලබා දෙනවා. ඒ වගේම දේශීයව එක්ලස් කරලා සාලුත් වැඩියා කරලා අපි කියනවා රීකන්ඩිෂන් කරලා කියලා. විශේෂයෙන් හම්බන්තොට ආශ්‍රිතව අපි නාමල් රාජපක්ෂ මැතිතුමත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. විදේශීය වෙන මෝටර් රථ අපේ රටට සුදුසු නැහැ කියලා තීන්දු කරුවත් ගැටලුවක් නැහැ. නමුත් අලුත් වැඩියා කරලා විදේශ රටවල් වලට නැවත රීඑක්ස්පෝර්ට් කිරීම සඳහා අවශ්‍ය වැඩපිළිවෙලක් මේ වෙනකොට අපි සකස් කරලා තියෙනවා කියන කාරණේ මතක් කරමි. මේ සඳහා අපිට විශාල සහයක් දෙන ඒ සභාපතිතුමන්ලා ඒ වගේම පෞද්ගලික බස් රථාංශය ගත්තත් මේ වෙලාවේ යම් ස්තුතියක් ඒ අයට පුද කරන්නත් අවශ්‍යයි, යම් ඉල්ලීමක් කරන්නත් අවශ්‍යයි. අමාරු සමයේදී වසංගතයේ තියෙන සමයේදී පෞද්ගලික බස් රථාංශත් අපිට සහාය දුන්නා. ඒ ලෙවල් විභාගයට දරුවන් ප්‍රවාහනය කරන්න උසස් ශිෂ්‍යත්වයට දරුවන් ප්‍රවාහනය කරන්න අපිට සහාය දුන්නා. ඒ වෙනුවෙන් 100%ක් නැති වුණත් යම් සංශෝධනයක් මූලික ගාස්තු සංශෝධනය නොකර ආසන ගණනට පමණක් යෑම සඳහා යම් ගාස්තු වැඩි කිරීමක් අපි ලබලා දුන්නා. අපි තවදුරටත් මේක රාජ්‍ය ඇමතිවරය හැටි එයාගෙන් ඉල්ලීමක් කරනවා මේ වසංගත තත්ත්වයේ පාලනය කිරීම සඳහා ඉදිරියේදී ආසන ගණනට පමණක් මගින් ප්‍රවාහනය කරන්න. මේ වෙනකොට ලීසිං පහසුකම නැවත දීර්ඝ කරලා තියෙනවා. ලොග් සීට් චාර්ජස්, හයිවේ චාර්ජස් නැත්නම් දඩමුදල් අය කර ගැනීම අපිට අපි ඇහුවා ඉස්සෙල්ලා රන්දිත් මද්දුම් බණ්ඩාරම ඇතුමා කිව්වා මේ අයට යම් සහනයක් දෙන්නේ කියලා. දිය හැකි සියලු සහන අද කිසිම අය කිරීමක් NTC එක අය කරන්නේ නැහැ. පළාත් මාර්ග අධිකාරි වලින්ුත් ඉදිරියේදී අපි සහන දෙනවා විතරක් නෙමෙයි ලක්ෂ 3ක ණය මුදලක් ඉදිරියේදී අපි තමන්ගේ රූට් පර්මිට් එක අපේට තියාගන්න බැංකුවට අපේට තියන්නේ මාර්ගස්ථ මගී ප්‍රවාහන අධිකාරිය හරි NTC එක හරි අපේට අස්සම් කරනවා ලක්ෂ 3ක ණය මුදලක් එයාගේ රීසිං වාරිකවල පොලිය පියවා ගැනීම සඳහා 7%ක පොලියෙන් යුත් ණය මුදලක් ලබා දෙන්නත් සැලසුම් කරලා තියෙනවා කියන කාරණේ මතක් කරමින් කාලය ලබා දීම සම්බන්ධව ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. බොහොම
ස්තුතියි. රෝහණ බණ්ඩාර මන්ත්‍රීතුමා
අර ඇමතුමනි මේ ඔබතුමා කිව්වා මෝටර යතුරුපැදි ආනනය කිරීම එකලස් කිරීම දෙනවා නම් අවසර ලබා දෙනවා කියලා. මම දන්න තරමින් අපේ රටේ තියෙන ප්‍රධාන යතුරුපැදි අලුත් සමාගම් සියල්ලම මෙරට ගෙනලා එකලස් කිරීම තමයි කරගෙන යන්නේ. එතකොට ඒ සමාගම් වලට යම්කිසි කාල සීමාවක් දීලා තියෙනවද ඔබතුමාලේ ආනනය කටයුතු කරගෙන යන්න මේ වෙනකොට?
අපි ඒ අයත් එක්ක සාකච්ඡාවක් පැවැත්තුවා. ඒ අයගේ ඉල්ලීමක් තිබුණා ඒ අය අපිත් එක්ක ගිවිසුම් ගත වෙන්නම් අවුරුද්දක් ඇතුළත ලංකාවේ නිෂ්පාදනය කරනවා 35%ක ලෝකල් කම්පෝනන්ට් එකක් එක්ක. එහෙමනම් වසරක ක්‍රෙඩිට් එකක් ඇතුව අවසර දෙන්නේ කියලා ගෙන්නන්න. එහෙම කිවිසුම් ගත වෙන අයට අපි වසරක කාලයක් දෙනවා යම් මෝටර් සයිකල් ප්‍රමාණයක් ගෙනන්න. මොකද ඒජන්සි වල අය යම් අපහසුතාවයකට පත් වෙලා තියෙන අපි පිළිගන්න.
හරි. ස්තුතියි.
ඒ සඳහා මේ කිවිසුම අනුව වසරක කාලයක් යම් ප්‍රමාණයක් ගෙන්න අපි අවසර දෙනවා.
Next honorable செல்லராசா கஜேந்திரன் யூ ஹாவ் 7 minutes.
மதிப்புக்குரிய அவை தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நெடுஞ்சாலைகள் அமைச்சு மற்றும் கிராமிய வீதிகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சு தொடர்பான விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போக்குவரத்து அமைச்சு தொடர்பிலே இந்த யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வடமாகாணத்தினுடைய போக்குவரத்து நிலைமைகள் என்பது எந்தளவு தூரம் சீராக இருக்கின்றது என்பது தொடர்பாக பல கேள்விகள் இருக்கின்றது. ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் இந்த வடமாகாணத்திலே இந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணியாளர்களை சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஏனைய பணியாளர்களையும் பந்தாடுகின்ற ஒரு நிலைமை அதிகளவில் இருப்பதாக அங்கே பணியாற்றுகின்றவர்கள் கவலைப்பட்டுக் கொள்கின்றார்கள். குறிப்பாக 2010 தொடக்கம் 15 வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நியமித்தவர்களை அதற்கு பின்னர் வந்தவர்கள் பதவிகளிலிருந்து கீழிறக்கியதும் புதியவர்களை அந்த பதவிகளுக்கு கொண்டு வந்ததும் இந்த 19ஆம் ஆண்டிலே புதிய ஆட்சி வந்த பிறகு இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி கடந்த ஆட்சி நியமித்த வழங்கிய பதவிகளிலிருந்து பலரை இறக்கி இப்பொழுது வேறு நபர்களை அதற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதற்காக ஒவ்வொரு தரப்பும் சொல்லுகின்ற காரணம் தகமையற்றவர்கள் இந்த பதவிகளுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ரெண்டு தரப்புகளுமே இப்பொழுது கூட இந்த ஆட்சியிலும் கூட எந்தவித அடிப்படை தகமையற்றவர்களும் முக்கியமான பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்ற நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வவுனியாவிலே இந்த சாலை ஒன்றில் பணியாற்றுகின்ற ஒரு ஊழியர் அங்கே ஒரு தொழிற்சங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அவர் சொல்கிறாராம், நான் கோட்டாபய ராஜபக்சவனுடைய நேரடி பிரதிநிதி என்று சொல்லி அங்கே மிகப்பெரும் அடாவடிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக இந்த ஊழியர்கள் குறைப்பட்டுக் கொள்கின்றார்கள். அந்த சாலைகளிலே இடம்பெறுகின்ற விபத்துகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த பதவியில் இருக்கின்றவர்கள் மத்திய கட்சி சார்ந்தவர்களை வேண்டுமென்றே காலம் நீண்ட காலம் இடைநிறுத்தி வைத்திருப்பதும் விசாரணைகளை இழுத்தடிப்பதும் அந்த விசாரணைகள் முடிந்த பின்னர் அந்த கோவைகளை கொழும்புக்கு அனுப்பாமல் காலம் தாழ்த்துவதும் போன்ற பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்திற்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான சிஆர்எம் கிடையாது. ஏற்கனவே இருந்தவர் தொடர்பாக ஒரு வழக்கு இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக அனுராபுரத்தில் இருக்கின்ற ஒருவர் நியமிக்க ரஜரட்டையை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அல்லது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த சாலைக்குரியவர். ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். தற்காலிகமாக ஒருவரை நியமிப்பதாக இருந்தாலும் அந்த வடமாகாணத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒருவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விசாரணைகள் நடைபெற்ற பின்னர் அதற்கான தீர்ப்புகளுக்காக கொழும்புக்கு கோவைகள் அனுப்பப்படுகின்ற நடைமுறைகள் மாற்றப்பட்டு வடக்கிலேயே அதை அவை தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த சாரதிகள் நீண்ட தூரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வாகனங்களை செலுத்தி வருகின்ற சாரதிகள் நடத்துனர்கள் அவர்கள் வந்து ஓய்வெடுத்து செல்வதற்கு சரியான பொருத்தமான இடங்கள் அவர்களுக்கு தயார்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களும் மனிதர்கள், அவர்களை நம்பி பெருமதி மிக்க பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த சாரதிகளும் நடத்தினர்களுக்கும் உரிய அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கவலை இருக்கின்றது. அடுத்து வீதிகளை எடுத்துக்கொண்டால் ஆர்டிஏ வீதிகள் வடமாகாணத்திலே 190 கிலோமீட்டர் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த இரும்பு பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மாற்றப்பட வேண்டியிருக்கின்றது. இரும்பு பாலங்களிலே தொடர்ச்சியாக விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு வீதியிலே 400 மீட்டர் நீளமான வட்டுவாகல் பாலம் உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும். அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்திலே ஆர்டிடி அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு சொந்தமான வீதிகள் 2120 கிலோமீட்டர், யாழ் மாவட்டத்தில் 589 கிலோமீட்டர், கிளிநொச்சி மாவட்டத்தில் 361 கிலோமீட்டர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 407 கிலோமீட்டர், வவுனியா மாவட்டத்தில் 428 கிலோமீட்டர், மன்னார் மாவட்டத்தில் 435 கிலோமீட்டர் வீதிகள் திருத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் கிராமிய வீதிகள் வடமாகாணத்திலே 8567 கிலோமீட்டர் வீதிகள் திருத்தப்பட வேண்டும். இதற்கு 80,000 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக வடமாகாணத்தில் இருந்து கோரப்பட்டிருக்கின்றது மாகாண சபையினால். அதேபோன்று மாகாண சபைக்கு சொந்தமான வீதிகள் 840 கிலோமீட்டர் வீதிகளை திருத்துவதற்கு 29,000 மில்லியன் ரூபாய் கோரப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஊர்காவல்துறை காரைநகர் பாலம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். அது 450 மீட்டர் நீளமானது. அதற்கான நிதி இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதேபோன்று யாழ்ப்பாணம் பண்ணை பொன்னாலை பருத்தித்துறை வீதி AB 21 தர வீதி திருத்துவதற்கு யாழ்ப்பாணம் நகரத்திற்கு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட SCD ப்ரொஜெக்டினுடைய SCDP திட்டத்திற்குரிய காசு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இந்த நகரத்திற்குரிய நிதி இந்த ஏபி தர வீதி திருத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது, கொடிகாமம் புலோலி வீதி திருத்துவதற்காக ஒதுக்கப்பட்டது என்பது தொடர்பாக ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதுபோன்று நெடுந்தீவு குறிகட்டுவான் போக்குவரத்துக்கு பயன்படுகின்ற படகுகள் படகுகள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. குமுதினி படகு 40 ஆண்டுகள் பழமையானது, பழுதடைந்திருக்கின்றது. வடதாரகை இப்பொழுது கடற்படையினர் தான் இயக்குகின்றார்கள், அதுவும் திருத்தத்தில் இருக்கின்றது. இதை கடற்படையினர் இயக்குவதை நிறுத்தி அதற்கு நிரந்தரமாக ஒரு பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த முன்னாள் போராளிகளில் பலர் படகுகளை ஓட்டக்கூடிய மிகவும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், புனர்வாழ்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தொழில் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று மட்டக்களப்பிலே மண்டூர் பாலம், படுவாங்கரையையும் விழுவாங்கரையையும் இணைக்கின்ற பாலம் 1500 மில்லியன்கள். அடுத்து கிண்ணேடி முருக்கந்தீவுக்கான ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும். பாலக்கேணி டிஎஸ் டிவிஷனிலே சந்திவெளி தீலிவெட்டையில் உள்ள கிரான் பாலம், தீலிவெட்டையில் ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும். கிரான் டிஎஸ் டிவிஷனிலே நெரிப்புள் தோட்டம் மற்றும் பென்குடா வழியிலே வெள்ளாவளி டிஎஸ் டிவிஷனில் ஒரு புதிய பாலம் அமைக்கப்பட வேண்டும். மாலையர் கட்டு மற்றும் ராணமடு பாலம் புதிதாக ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அப்ப இந்த இடங்களிலே கிண்ணேடியிலே கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றது. அதிலே ஒரு படகு ஓட்டியாகினதால் அதில் பல உயிர்கள் தத்தளித்த பொழுது அந்த கிராம மக்கள் அதை அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்திலே ஒரு பாலம் ஒன்று பயன்படுத்த, ஒரு தற்காலிக பாதை ஒன்று, மிதவை ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. வாழைச்சேனை பிரதேச சபையினால் அது அங்கே தயாரித்து வழங்கப்பட்டிருந்தது. அதில் நிதி மோசடி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பாதையிலே ஓட்ட இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று வேண்டுவதோடு, அடுத்து இந்த பொறியியலாளர்கள் சேவையிலே இலங்கையிலுடைய பொறியியலாளர்கள் 61 வயது வரை சேவையாற்றலாம் என்று 2017ஆம் ஆண்டு 1-1 ஒரு தீர்மானம், அமைச்சரவை தீர்மானம் இருக்கின்றது. ஆனால் RDA அவ்வாறு அந்த பொறியியலாளர்கள் ஒருவரிடம், 60 வயதுக்கு பின்னர் ஒருவரிடம் பணியாற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை என்கின்ற ஒரு கவலை அந்த பொறியியலாளர்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த அபிவிருத்தி தொடர்பாக தயவு செய்து வந்து வடகிழக்கு அபிவிருத்தியை மேற்கொள்கின்ற பொழுது வடகிழக்கு மக்கள் பிரதிநிதிகளையும் நீங்கள் ஒரு கருத்தில் கொண்டு எங்களுடைய தேசத்தினுடைய நலன்களை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே வலியுறுத்திக் கொள்கின்றேன்.
Thank you.
The Northern Province Development, that they should be consulted. I wish to ask him, today we opened, the national government opened the windmill that will even supply electricity to the Northern Province. But they didn't participate. When I ask, they said, what is the benefit the Tamil people are getting from these windmills? And I like to remind them.
Honorable MP, that is their wish. Okay, that is not a point of order. Please. Sridharan Manthuma.
Gaurava Thalamadangam Urippinar avargale, Gaurava Munnal Aalunar, Indraya Paralamandra Urippinar Surain Raghavan avargaludaiya karuthu oru pilaiyan. Naangal avar miga anbum natpum mikkavar. Avar pilaiyaga idha valinadatha koodathu. நாங்கள் யாரும் அபிவிருத்திக்கு தடையானவர்களும் அல்ல. கௌரவ செல்வராஜா ராஜேந்திரன் அவர்கள் இவ்வளவு நேரமும் என்னென்ன செய்ய வேணும், நாங்கள் அதுக்கு எவ்வளவு ஆதரவு தர தயார் என்றுதான் சொன்னவர். எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய நிலத்திலே நடக்க வேண்டிய அபிவிருத்தி பற்றி அவர் சொன்னார். ஆகவே சரியாக அதை விளங்கிக் கொண்டு கலைக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு நீங்கள் காற்றாலைகள் திறக்கிறது, கௌரவ பிரதம மந்திரி காற்றாலை திறக்கிறது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு யாரும் அறிவிக்க இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு இன்விடேஷன் வரவும் இல்லை.
ඒකම තමයි ඔබතුමාලා රජයේ ව්‍යාපෘති විවෘත කරන ආරාධනා ලැබිච්ච අවස්ථාවල ඔබතුමාලා සහභාගී වෙන්න. ඉතින් අද මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් ඔබතුමාලාගේ මතය පිළිබඳව මම විවචනය කරන්න යන්නේ නැහැ. හැබැයි අපි පැහැදිලිව ඔබතුමාලට කියන්න ඕනේ ආණ්ඩුවක් විදියට උතුරු නැගෙනහිර ප්‍රදේශ සංවර්ධනය කරන්න වැඩියෙන්ම සල්ලි දාලා තියෙන මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව. ඒ වගේම ඉතිරි අවුරුදු 5ත් අපි උතුරු නැගෙනහිර සංවර්ධනය කරන්නත්, උතුරු නැගෙනහිර තරුණ තරුණයාගේ රැකියා ප්‍රශ්න විසඳුමක් දෙන්නත්, උතුරු නැගෙනහිර ප්‍රලාත්වල සංචාරක ව්‍යාපාරය සහ කාර්මික ජනපද ස්ථාපනය කළ රැකී රක්ෂා නිර්මාණය කරන්නත් අධ්‍යාපනය දිනු කරන්නත් අපේ රටේ කටයුතු කරනවා කියන එක පැහැදිලි කරලා මතක් කරන්න ඕනේ.
ඔබතුමාට විනාඩි පහක් තියෙනවා. ඔබතුමාට විනාඩි පහක්. Now enough. ශ්‍රීධරන් ගරු මන්ත්‍රීතුමා.
ගෞරව அமைச்சர் நாமல் ராஜபக்ச அவர்களே, நாங்கள் நீங்கள் யுத்தத்துக்கு பிறகு வடகிழக்குக்கான நிதியை மையமாக வைத்துத்தான் தெற்கிலும் அபிவிருத்தி நடந்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவு அபிவிருத்தி நடந்திருக்குது, இஞ்சால எவ்வளவு முன்னேற்றம் நடந்திருக்குது என்றது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரியான பகரியளவு அபிவிருத்தி என்பதை வடகிழக்குக்கான ஒதுக்கப்பட்ட நிதியில பெருமளவு தெற்குக்குத்தான் நடந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை நீங்கள் மறைக்கக்கூடாது. நாங்கள் அபிவிருத்திக்கு எந்த நேரமும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் தயவு செய்து பிள்ளையான கருத்துக்களை சொல்ல வேண்டாம். நாங்கள் அபிவிருத்திக்கு எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து போறதுக்கு அபிவிருத்தியின் செயல்பாட்டில் எங்களுடைய மக்கள் நலன் கருதி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் எப்பவும் மறக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. அதுக்காக நாங்கள் இந்த ஒத்துழைப்பு வழங்கி
இருக்கிறோம்.
ඔබතුමාගේ කාරණය පැහැදිලි. මොකද ඔබතුමාලාගේම පළාත් සභාවට වෙන් වෙච්ච මුදල් වලින් 60%ක් නැවත වතාවක් හැරිලා මධ්‍යම ආණ්ඩුවට ආවා. ඔබතුමාලාගේ මහමැතිතුමා වැඩ කරපු නැති නිසා. ඒකම තමයි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව කාලේ ඩොලර් බිලියනයක් A9 පාර හදන්න, ගුවන් රේල් පාර හදන්න, A32 මාර්ගය හදන්න, සංගුපිටිය පාලම හදන්න, පාසල් ටික හදන්න, වැව් ටික හදන්න සහ ඉස්පිරිතාලේ කිලිනොති ඉස්පිරිතාලේ මුළු
තිරුවල
දන්න වේදන් කරා. ඒකම අපි පැහැදිලිව ඔබතුමාට කියනවා, ඊළඟ අවුරුදු පහෙත් ඔබතුමාලා අපිට සහයෝගය නොදුනත් අපි ඔබතුමාලට ආරාධනා කරනවා, අපි උතුරු නැගෙන සංවර්ධනය කරනවා. ඒ සඳහා ඔබතුමාලා අපිට සහයෝගය දෙන්න කියලා ආරාධනා අපි කරනවා. අපි සංවර්ධනය කරනවා.
යුකේ සුමිත් ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 5යි.
අරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද විශේෂයෙන්ම මම ඉතාම සතුටටපත් වෙනවා. මා නියෝජනය කරන කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ අපේ පක්ෂේ නායකතුමා, ඒ වගේම මගේ දේශපාලන ගුරුතුමා, කැබිනට් අමාත්‍යවරයා හැටියට කටයුතු කරන මහාමාර්ග අමාත්‍යංශයේ වැසියර්ෂයේ විවාදර ගත්න අවස්ථාවේ අදහස් දක්වන්න ලැබීම සම්බන්ධයෙන් ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි මතක් කරන්න ඕනේ 1948න් පසුව මේ රටේ මාර්ග සංවර්ධනයේ දැවැන්තම පරිවර්තනයක් සිද්ධ වුණා නම් ඒ සිද්ධ වුණේ මහින්ද රාජපක්ෂ අපේ පස්වෙනි විධායක ජනාධිපති තුමාගේ යුගයේ කියන එක විශේෂයෙන් මතක් කරන්න කැමතියි. ඒ වගේම අවුරුදු 30ක් තිබුණු මිනිමරු කොටි ත්‍රස්තවාදී යුද්ධය අවසන් කරමින් තමයි මේ දැවැන්ත මාර්ග සංවර්ධනය මේ රට ලබලා දුන්නේ. ඒ වගේම අපේ රටේ ජනතාව කවදාකවත් නොදකපු නොගියපු අධිවේගී මාර්ග සංකල්පය මේ රටට හඳුන්ලා දුන්නේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා. එදා ඒ සංකල්පය මේ රට හඳුන්ලා දෙද්දී අද මේ විපක්ෂයේ ඉන්න අසමත්, පහුගිය අවුරුදු 4 අසමත් ආණ්ඩුවේ සමාජිකයෝ මොකද්ද කිව්වේ? දකුණේ ඉඳන් කොළඹට ඇඹුල් තියල් ගේන්න කිව්වා රාජපක්ෂලා මේ පාර හදන්නේ. කුරහන් ගේන්න කිව්වා. කාපට් කණ්ඩද කිව්වා. එහෙම තමයි චෝදනා කෙරුවේ. හැබැයි අවුරුදු 4ක් පහුගිය කාල සීමාව තුළ ආණ්ඩු අරගෙන මේ රටේ මාර්ග සංවර්ධ පිළිවෙත ඇතිවෙච්ච ප්‍රගති අපි හැමෝම දන්නවා. මීට කලින් කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ අපේ ජේසී අලවතුල මන්ත්‍රීතුමා ප්‍රකාශ කරලා තිබුණා, කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ මාර්ග ගණ්ණාවක් කාපට් කරලා තියෙනවා කිව්වා. පට්ටබල් බොරු. මා නියෝජනය කරන කුරුණෑල දිස්ත්‍රික්කයේ අයිරෝඩ් ව්‍යාපෘතිය යටතේ මාර්ග ගණ්ණාවක් හදලා නැහැ. පසුගිය මහමැතිවරණ වෙලාවේ අපි ගම්වලට ගිහපන් අපෙන් ජනතාව විල්ල එක දෙයයි මාර්ග ටික හදලා දෙන්න කියලා. මගේ ආසනේ ඉතරක් අයිරෝඩ් ව්‍යාපෘතිය යටතේ තිබුණු මාර්ග පහක් දේශපාලන වාසිගණ්ඩ දෙපාර තුන්පාර මුල්ගල් තිබුණා. හැබැයි එක මාර්ගයක් හැදුවේ නැහැ. අද ජොන්ස්ටන් ප්‍රවන්ද මැතිතුමාගේ නායකත්වයේ යටතේ ඒ මාර්ග සියල්ලම අපේ දිස්ත්‍රික්කයේ කාපට් ඇතිරීමේ ව්‍යාපෘති ආරම්භ වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි මතක් කරලා දෙන්න කැමති මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ දෙමළ බෙදුම්වාදයට කොටි ත්‍රස්තවාදීන් තවත් උදව් කරන්න හදන මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න දෙමළ ජාතික මන්ත්‍රීවරු මොනවද කියන්නේ? අදත් එදා වගේම බෙදුම්වාදය වපුරනවා. හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්තයා යුගයේ තමයි උතුරු නැගෙනහිරේ ජනතාව වෙනුවෙන් විශාල සංවර්ධන සිද්ධ වුණේ. අද මේ පාර්ලිමේන්තුවේ බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා නැති වුණත් අපි මතක් කරන්න ඕන, මහින්ද රාජපක්ෂ මහත්තයා යුගයේ නැගෙනහිර නවෝදය, උතුරු වසන්තය ඒ වැඩසටහන් ක්‍රියාත්මක කරමින් විශේෂම නාමල් රාජපක්ෂ අද වර්තමාන ඇමැතිතුමා එදා ඒ පළාත්වල ගිහිල්ලා ජනතාවත් එක්ක එකතු වෙලා විශාල සංවර්ධනයක් මාර්ග හදන්න දැවැන්ත පාලන නිර්මාණය කරන්න ඒ අවශ්‍ය නායකත්වය දුන්නා. ඒ නිසා මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි අද අපි ඉතාම සතුටටපත් වෙනවා මේ සෞභාග්‍ය දැක්ම වැඩසටහන යටතේ ගෝඨාභය රාජපක්ෂ ඇමැතිතුමා කිලෝමීටර් ලක්ෂයක් අපේ රටේ කාපට ඇතුළ පාලන හදන්න මුදල් වෙන් කළා තියෙනවා. නායකයා ජොන්ස්ටන් ප්‍රමුඛ මැතිතුමා මේ කැබිනට් අමාත්‍යවරයා හැටියට මේ අමාත්‍යංශ නායකත්වය දෙනවා. අද මුළු කුරුණෑගල දිස්ත්‍රික්කෙම මිනිස්සුන්ගේ තිබුණ පාරවල් ප්‍රශ්නය විසඳුම් ලබා දෙන්න එතුමා නායකත්වය ලබලා දීලා තියෙනවා. ඒ නිසා ගමේ පාසල් වෙන දරුවා, ගොවියා, රාජ්‍ය සේවකයා අද මේ මාර්ගවල ගමන් පාසු ගන්න ටික බොහොම පහසුවෙන් වැඩ කරමින් බොහොම සතුටින් ඉන්නවා කියන එක මතක් කරමින් මේ මහාමාර්ග අමාත්‍යංශයේ කැබිනට් ඇමතිවරයා හැටියට ජොන්ස්ටන් ප්‍රමුඛ මැතිතුමා මේ රට ලබා දෙන්නා වූ ක්‍රියාකාරී නායකත්වයට අපේ ගෞරවය ස්තුතිය පුද කරමින් ඒ වගේම නිමල්ලංස රාජ්‍ය ඇමතිතුමා ක්‍රියාකාරී තරුණ දේශපාලඥයෙක් හැටියට අද මේ සම්පූර්ණ මේ ව්‍යාපෘතියට විශාල ශක්තියක් දෙන එතුමාටත් අපේ ගෞරවය ස්තුතිය පුද කරමින් ඔබ සියලු බොහොම
ස්තුතියි. මීළඟට ගරු රාධාකෘෂ්ණන් ඇමතිතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් තියෙනවා. විනාඩි 10ක් තියෙනවා.
தைக்கே தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய பிரதான சம்பந்தமாக இருக்கின்ற பாதை அபிவிருத்தி சம்பந்தமாக ஆர்டிஏ ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டுமானால் நிச்சயமாக அந்த நாட்டினுடைய பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். பாதைகள் அபிவிருத்தி செய்யாத ஒரு கிராமமும் அபிவிருத்தி செய்ய முடியாது, நகரமும் அபிவிருத்தி செய்ய முடியாது, அதே போல ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி நாங்கள் காண முடியாது. அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் இன்னும் அபிவிருத்தி அடைந்திருந்தாலும் சில பகுதிகள் அபிவிருத்தி அடையாமல் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேஷமாக இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுடைய அபிவிருத்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் முதலாவதாக அவர்கள் செப்பனிடுவது தங்களுடைய பாதைகளை என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பொருளாதார வளர்ச்சிக்கு பாதைகள் மிக முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி இன்று பல தசாப்த காலமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வந்திருந்தாலும் கூட பிரதான பாதைகள் இன்றும் நெருக்கடியான நிலைகளில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் இந்த பாராளுமன்றத்துக்கு 2010 வந்தேன். 10 வந்த பிறகு 15 வரைக்கும் கௌரவ ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்திலே இருந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலேயும் நாங்கள் பல பாதைகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த வகையிலே அந்த நேரம் இருந்த அமைச்சர் நிர்மலா கொத்தலாவல்ல அவர்கள், அதே போல செயலாளர் திரு பிரேமஸ்ரீ அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மலையகத்தினுடைய பல்வேறு பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்காக அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொண்டோம். அதே போல 2015 19 வரைக்கும் நல்லாட்சி அரசாங்கத்திலும் பல பாதைகள் நாங்கள் அபிவிருத்தி செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பாதைகள் அபிவிருத்தி செய்வதன் காரணமாகத்தான் நூரெலிய மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. ஆகவே நூரெலிய மாவட்டத்திலே பல பாதைகள் அந்த நேரத்திலே அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சந்தோஷமாக சொல்ல விரும்புகின்றேன். ஹை ரோட் ப்ரொஜெக்ட் என்பது நல்லாட்சி காலத்திலே நிப்பாட்டப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நல்லாட்சி அரசாங்கத்திலே பல ஹை ரோட் வேலைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாங்கள் மஸ்கலிய வலதள பாதை, அதே போல சாமிமலை ஸ்டொகம் பாதை, அதே போல உடரதல்ல ஸ்டெதன் பட்டவல்ல வெளியோய ஹெதன் சைட் போன்ற பல்வேறு பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல பாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டும் வருகின்றது. இப்பொழுது நான் கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்த பொழுது சில பாதைகளுக்கு பாதைகள் அபிவிருத்தி செய்து கடைசி நேரத்திலே அபிவிருத்தி செய்து இப்பொழுது அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நான் திரு அமைச்சர் லன்சா அவர்களுக்கும் எங்களுடைய ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களுக்கு இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சந்திரிகமம் பாதை, அதே போல மட்டுக்கலை தோட்ட பாதை, டயகமே ஈஸ்ட் பாதை, அதே போல கொங்கோடியா பாதை போன்ற பல்வேறு பாதைகள் புரோட்டோஃப் பாதை போன்றவை ஆரம்பித்து இப்பொழுது நீட்பாட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதையும் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இவ்வாறான தோட்டங்களிலே விசேஷமாக பாதைகள் இல்லாவிட்டால் நான் இந்த புரோட்டோஃப் பாதை என்பது கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் இருக்கின்றது. கடந்த 10-15 வருடங்களாக அந்த பாதையை செப்பனிடாமல் கடந்த காலத்திலே 2 கிலோமீட்டர் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மீண்டும் அந்த பாதையை செப்பனிட தடுமாறு உங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது பல பாதைகளுக்கு நாணயக்கின்ற அடிக்கல் வைக்கப்பட்டு வருகின்றது. அது உண்மையிலே மிகவும் நடந்தால் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் பல வேலைகளை செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலே நுவரெலிய மாவட்டம் 3 உறுப்பினர்களும், பதுளை மாவட்டத்திலே 1 உறுப்பினரும், அதே போல கண்டி மாவட்டத்திலே 1 உறுப்பினரும், கொழும்பிலே 1 மாவட்டத்திலே 1 உறுப்பினரும் 100க்கு 100 வெற்றிகளை பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இங்கு ஆளுங்க தரப்பிலே இருந்து பேசப்பட்ட பொழுது சொன்னார்கள், நூறிலே ஏதாவது எங்களுடைய மாவட்டத்திற்கு நாங்கள் வேலை செய்ய இல்லை என்று. வேலை செய்ய இல்லாவிட்டால் மக்கள் எப்படி எங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள்? ஆகவே மக்களுடைய நல்லெண்ணங்களை பெறுவதற்கான நாங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் செய்திருப்போம். இப்பொழுதும் இந்த அரசாங்கத்திலும், இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற பொதுஜன முன்னணி அரசாங்கத்திலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்க மக்களுக்காக வேலை செய்வதைத்தான் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். நான் நினைக்கின்ற எங்களுக்கு எந்த விதமான பிரதேச துவேசங்களோ அல்லது பிரதேச வாதங்களோ இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வதற்கான வழிகளை நாங்கள் கையாள்வோம். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நாங்கள் பேசி எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை செய்வோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், நூரலே மாவட்டத்திலே அதிகமாக முச்சக்கர வண்டிகள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த முச்சக்கர வண்டிகள் போவதற்கான சிறு சிறு பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். விசேஷமாக இன்று ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் அந்த முச்சக்கர வண்டி சாரதிக்கும் அந்த குடும்பத்துக்கும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கான அந்த பாதைகளை செப்பனித்து கொடுப்பதன் மூலமாக அவர்கள் அந்த வேலைகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல கடந்த காலங்களிலே பல பாலங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ரதஃபுட் பாலம் கிட்டத்தட்ட 40.3 மில்லியன் ரூபாயாகவும், அதே போல அது ஆடு பாலமாக இருந்து இன்று ஒரு பிரதான பாலமாக அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கௌரவில பாதை, கௌரவில பாலம் 30.5 மில்லியன், ஸ்டஸ்பி தோட்டத்திற்கு 30 மில்லியன், ஹோப் எஸ்டேட்டுக்கு இருக்கின்ற பாலம், இப்படி பல்வேறு பாலங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க அது செய்து கொண்டு வருகின்ற அதே நேரத்திலே கெட்டபுலா பாலம் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அமைச்சர் அவர்களே, அந்த பாலத்தையும் செப்பனிட்டு அந்த மக்களுக்கு போக்குவரத்தை செய்வதற்கான வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல வளப்பனை கொங்கோடியா பாதை ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த, அதாவது கற்கள் பாவப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பாதையும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பாதைகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த பாதைகளுடைய முழுமையான அபிவிருத்தியை அல்லது முழுமையான பலனை அந்த மக்களுக்கு எடுத்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நூரெலியா மாவட்டத்திலே கோவிட் காரணமாக பல மக்கள் தனிமைப்படுத்த வருகின்றார்கள். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், நோர்வுட் பாடசாலை இப்பொழுது கடந்த 2 நாட்களாக மூடப்பட்டிருக்கின்றது. இந்த நோர்வுட் பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கின்றார்கள். அந்த மாணவ மாணவிகளுடைய உறவினர்கள் அல்லது அண்ணாவா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவர்கள் வேற பாடசாலைக்கு போகின்ற காரணத்தினால் அந்த வேற பாடசாலைக்கும் அவ்வாறான தொற்றுகள் ஆரம்பிக்கலாம். அதே போல அந்த ஆசிரியர்களுடைய ஆசிரியர்கள் வேறு வேறு பாடசாலைக்கு போவதனால் அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த தொற்றுகள் ஆரம்பிக்கலாம். ஆகவே நான் என்ன இங்கு முன்மொழியென்றால், ஹட்டன் கல்வி வலயத்திற்கு முழுமையாக மூடுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு ஒரு வலயத்தையாவது அந்த பாடசாலைகளை மூடி ஒரு வாரம் கழித்து திறக்கப்படுமையானால் நிச்சயமாக அது அங்குள்ள மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அதே போல திரு ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களுக்கும், திரு பிரேமசிரி அவர்களுக்கும், அதே போல திரு லன்சா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்திலே எங்கள் பகுதிக்கும் வேலை செய்வதற்கான உறுதிமொழியை நீங்கள் வழங்கி எங்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்குமாறு வேண்டி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.